சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்று தாவீதைப் போல வாஞ்சியோடு கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிற உங்களை இன்றும் தம்முடைய வார்த்தைகளினாலே கர்த்தர் வழிநடத்துவாராக. டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக கர்த்தோடு ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களிலே நாம் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒன்று சாமுவேலின் புத்தகம் 28 அதிகாரத்தின் முதல் பகுதியை சிந்தித்தோம். சவுல் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எனவே அவன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்திலே போய் விசாரிப்பேன் என்று சொல்லி எந்த ஊரிலே அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயனிடத்திலே சென்றான் என்று சிந்தித்தோம். இப்பொழுது 1 சாமுவேல் 28:8-13 பாருங்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். கவனித்தீர்களா? இந்த காரியம் அந்த வயதான அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை பயப்படுத்துகிறது என்று சொல்லலாம். இயற்கைக்கு மாறான சிருஷ்டிகள் பூமியிலிருந்து மேலே வர காண்கிறாள். வசனம் 14, அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரைமட்டும் முகங்குனிந்து வணங்கினான். இந்த சம்பவத்தை முழுமையாக கவனமாக வாசித்து பார்த்தால் சவுல் சாமுவேலை பார்க்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சாமுவேலை ஒருவேளை நேராக பார்த்திராத அந்த பெண்ணை, ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் சால்வையை போர்த்து கொண்டு எழும்பி வருகிறதை பார்க்கிறேன் என்கிறாள். ஆனால் சவுல் அதை சாமுவேல் என்று எண்ணி வணங்கினான். அது மட்டுமல்ல, அது சாமுவேலை போலவே பதில் கூறியது. ஏனென்றால் பிசாசுகளும் எந்த ஒரு மனிதனுடைய உருவிலேயும் மனிதர்களை ஏமாற்ற முடியும். சவுல் பிசாசானவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்தான். எனவே பிசாசானவன் உள்ளே வந்துவிட்டான். 1 சாமுவேல் 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். கர்த்தர் சவுலை கைவிட்டுவிட்டார். எனவே முன்னேறி வரும் பெலிஸ்தீர்களை பார்த்து சவுல் பயந்திருக்கிறான். 1 சாமுவேல் 28:16-19 பாருங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாயிருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். இங்கே நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், புதிதான எந்த ஒரு காரியமும் இங்கே கூறப்படவில்லை. சவுல் எந்த புதிய ஒரு செய்தியையும் பெற்றுக் கொள்ளவில்லை. சாமுவேல் மரணமடையும் முன்னதாகவே கர்த்தர் சவுலை புறக்கணித்து விட்டார் என்றும் அவனுக்கு அழிவு வருகிறது என்பதையும் தெரிவித்துவிட்டார். எனவே இந்த அனுபவத்தினாலே சவுல் எந்த புதிய ஒரு ஆறுதலையோ வழிநடத்தலையோ செய்தியையோ அறிந்து கொள்ளவில்லை. இந்த சம்பவம் யோபுவின் சிநேகிதர்களில் ஒருவர் கூறிய காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதை குறித்து அவன் சொல்ல துவங்கும் பொழுது ஏதோ புதிய ஒரு வெளிப்படுத்துதலை கொடுப்பது போல தெரியலாம். கவனியங்கள் வாசிக்கிறேன், யோபு 4:12-17. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும்போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிலிர்த்தது. அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? இந்த மனிதனுக்கு இந்த அனுபவம் கிடைத்த பிறகு புதிதாக அங்கே என்ன தோன்றியது? ஒன்றும் இல்லை. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ என்பது ஏற்கனவே உலகம் அறிந்த உண்மை. இங்கே எந்த ஆவியும் புதிதாக எதையுமே அவனுக்கு கூறவில்லை. சவுளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயோடு சவுலுக்கு கிடைத்த அனுபவத்திலே கர்த்தர் இல்லை. சொல்லப்போனால் கர்த்தர் சாமுவேலை எழும்பி வரப்பண்ணவில்லை. சவுலே ஏற்கனவே கர்த்தர் தன்னோடு கூட எந்த விதத்திலேயும் பேசவில்லை என்பதை கூறிவிடுகிறான். சாத்தானால் சாமுவேலை எழும்பி வரப்பண்ண முடியுமா? இதுதான் கேள்வி. வேத புத்தகத்தை நாம் நன்றாக பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்து போனவர்களோடு கூட தொடர்பு கொள்ள முடிந்தது. ஆம், அவர் ஒருவராலேயே மரித்து போனவர்களோடும் பேச முடியும். இந்த சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன். அவனை பொறுத்தமட்டிலேயும் பரலோகம் அமைதியாயிருக்கிறது. எனவே சவுல் நரகத்தை நோக்கி பார்க்கிறான். இப்பொழுது உண்மையாகவே சாமுவேல் சவுலுக்கு காட்சி கொடுத்தாரா? இதற்கு பல விளக்கங்களை நாம் சொல்ல முடியும். இந்த முழு நிகழ்ச்சியுமே பொய்யானது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் அவர்கள் நம்புகிறதில்லை. அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தனது பாதுகாவலுக்காக எதின்மேலும் நம்பிக்கை இல்லாமல் இந்த நாடகத்தை நடத்தினாள் என்கிறார்கள். அவள் ஏமாற்றுகிறவள். நடந்த காரியத்தை குறித்து சவுலைப் போல அவளும் பயப்பட்டாள். இன்றைக்கு மாறான இந்த அனுபவத்தை குறித்து ஒன்றுமில்லை என்றும் நாம் கூற முடியாது. ஏனென்றால் பிசாசானவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கூட தரிக்க முடியும். ஹோடினி என்ற மனிதன் இந்த ஆவி உலக காரியங்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே 95% என்னால் செய்ய முடியும் என்கிறான். இப்படிப்பட்ட சம்பவங்களிலே 99% ஏமாற்று காரியங்களாயிருந்தாலும் மீதி காரியத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தோரிலே நடைபெற்ற காரியம் இயற்கைக்கு மேலான ஒரு காரியம். ஆனாலும் தேவனாய கர்த்தர் அதில் இல்லை. அங்கே நடைபெற்ற காரியத்திற்கு மற்றும் ஒரு விளக்கமும் நாம் கொடுக்கலாம். இது மரித்து போன தங்களுக்கு அருமையானவர்களோடு கூட தொடர்பு கொள்ள மனிதனுக்கு இருக்கிற விருப்பத்தை காட்டுகிறது. பழங்காலத்திலே படையிலே மரித்து போன இரண்டு வீரர்களான தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க ஒருவர் திட்டம் தீட்டினார். அதற்கு ஆவி உலகத்தையே அவர் பயன்படுத்தினார். மரித்து போன தங்களுக்கு அருமையானவர்களை சந்திக்க அல்லது தொடர்பு கொள்ள ஆழமான விருப்பம் இருந்த அநேகர் இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ உண்மையாகவே சாமுவேலை மரித்தோரிலிருந்து கொண்டு வந்தாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது வேத வசனத்திற்கு ஒவ்வாத ஒரு சத்தியம். 1:13 நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்துப்போனான். கர்த்தர் அருவறுத்து விளக்கின காரியங்களை சவுல் செய்தான். 1 Samuel 28:12 சிலர் எடுத்துக்காட்டி தேவனே சாமுவேல் காட்சி கொடுக்க முடியாத செய்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதையும் சற்றே பார்ப்போம். 1 Samuel 28:12, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். அருமையானவர்களே, இது பொய்யான ஆவியின் செயலே ஒழிய உண்மையில் சாமுவேல் காட்சி கொடுக்கவில்லை. கர்த்தர் சவுலோடு பேசவில்லை. அதைவிட கேடான காரியம், சவுலும் தேவனோடு பேசவில்லை. மரித்தோர் உயிரோடு இருக்கிறவர்களோடு கூட தொடர்பு வைக்க முடியாது. எனவே இந்த செயலானது ஆரம்பம் முதல் முடிவு வரை பிசாசின் கிரியையாய் இருக்கிறது. மரித்தோர் உயிரோடு இருக்கிறவர்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது என்று நாம் சொல்லும்பொழுது இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. மரித்தோரிலிருந்து ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமா? கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகாரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை வைத்திருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு வந்தவர். அருமையானவர்களே, உங்களை நோக்கி ஒரு கேள்வி வருகிறது. அஞ்சனம் பார்க்கிற மனிதனோடோ ஆவி உலகத்தில் உள்ள ஒரு ஆவியோடோ தொடர்பு கொண்டு உள்ளான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையாகவே ஆவி உலகத்தோடு தொடர்பு கொண்டு பாதாளத்திலிருந்துதான் செய்தி வருகிறது, அது பரலோகத்திலிருந்து வரவில்லை. இயற்கைக்கு மாறுபட்ட விதத்திலே இங்கே செய்தி வருவது போல தெரிந்தாலும் இது தீமையிலிருந்தே வருகிறது. மரணத்தின் வழியாக சென்று திரும்பிய இயேசு கிறிஸ்துவை ஏன் நீங்கள் கவனிக்க கூடாது? அவர் ஒருவரே மரணத்தின் வழியாக சென்று திரும்பி வந்திருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு எதையாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் என்றால் அவர் அண்டை வாருங்கள். வாழ்க்கையின் எந்த காரியத்தை குறித்தும் உங்களுக்கு உதவி தேவையானதாயிருந்தால் நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள். ரட்சிப்பு வேண்டுமா? இயேசுவண்டை செல்லுங்கள். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவரே மரணத்தின் வழியாக சென்று திரும்பியவர். எந்த வல்லமையோடு கூட மரணத்தை விட்டு அவர் வந்தாரோ அந்த வல்லமையை இன்று நமக்கும் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவனுக்கு பின் வந்தபடியினாலே தாவீது மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு வேளையிலே தேசத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று எப்படி தேவன் ஆபிராமுக்கு சொல்லவில்லையோ அதேபோல தாவீதும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்று கர்த்தர் கூறவில்லை. இரண்டு பேருடைய வாழ்க்கையிலேயுமே இந்த நிகழ்ச்சி அவர்களுடைய விசுவாசத்தின் குறைவை காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உயிர் பிழைத்துக் கொள்ளும்படியாக தாவீது பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு சென்றான். பெலிஸ்தியர்கள் திட்டவட்டமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள். காத் என்னும் ஒரு நல்ல நண்பனான பிரபுவோடு கூட சில காலம் தாவீது செலவு செய்தான். அவனும் பெலிஸ்திய பிரபுக்களிலே ஒருவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உயிர் பிழைத்துக் கொள்ளும்படியாக தாவீது பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு சென்றார். பெலிஸ்தியர்கள் திட்டவட்டமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள். காத் என்னும் ஒரு நண்பனான பெலிஸ்திய பிரபுவோடு கூட தாவீது சில காலம் செலவு செய்தான். அதன்பின் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் உண்டான பொழுது தான் ஒரு தவறான இடத்திலே இருப்பதை தாவீது உணர்ந்தார். பெலிஸ்திய அரசனோடு நட்பு வைத்திருந்தபடினாலே அவரோடு இணைந்து இஸ்ரவேல் மக்களை தாக்க வேண்டும். ஆனால் தேவன் அதிலே தலையிட்டு தன் சொந்த ஜனங்களை தாவீது தாக்குவதிலிருந்து பாதுகாத்தார். கர்த்தர் இதிலே தலையிடாமல் இருந்திருப்பார் என்றால் தன் வாழ்நாளெல்லாம் துக்கப்படும் ஒரு காரியத்தை தாவீது செய்திருப்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை முறை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தலையிட்டு செயல்பட்டிருக்கிறார் இல்லையா? இதை நாம் உண்மையாகவே உணர்ந்து கொள்ள முடியாது. சில வேளைகளிலே ஆண்டவர் நமக்கு முன்னாலே வைக்கும் வேலிகளை நாம் தாண்டி சென்றிருக்கிறோம். எங்கே நாம் செல்லக்கூடாதோ அங்கே சென்றிருக்கிறோம். எதை நாம் செய்யக்கூடாதோ அதை நாம் செய்திருக்கிறோம். எது சரி எது தவறு என்பதை குறித்து நிதானிக்கும் வேளையிலே நாம் தவறு செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வருந்தக்கூடிய பாவங்களை நாம் செய்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட பல வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கிருபையாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட பல சம்பவங்களை நீங்களும் நினைவு கூற முடியும். 1 சாமுவேல் 29:2 பாருங்கள். பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவர செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோட போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீசோட பின்தண்டிலே போனார்கள். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் ஆரம்பமாக இருந்த வேளையிலே தாவீதும் அவனுடைய மனிதர்களும் பெலிஸ்தியர்களோடு கூட இருக்கிறார்கள். பெலிஸ்தியர்களின் தலைவர்கள் எல்லாருக்கும் தாவீதை தெரியும். இப்பொழுது பெலிஸ்தியர்களின் படையோடு கூட இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் அதை விரும்பவில்லை. அது சரியான ஒன்றுதான். பல காலமாக உங்களுக்கு எதிர்த்து நின்ற ஒருவர் திடீரென்று உங்கள் பக்கத்திலே வந்து சேர்வார்கள் என்றால் அவர்கள் பின்னாலே இருந்து உங்களை தாக்குவதற்காக வந்திருக்கிறார்களா அல்லது வேறு காரணத்திற்காக வந்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் அறிய விரும்புவீர்கள். இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடைபெறுகிறது. உங்களோடு அன்பு உறவிலே இல்லாத ஒருவர் திடீரென்று உங்களிடத்திலே அதிக அன்புள்ளவராக மாறுவார் என்றால் அவருடைய மனதிலே வேறு ஏதோ தவறான எண்ணம் இருக்கிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, பெலிஸ்தர்களோடு கூட தாவீது யுத்தத்திற்கு செல்லாதபடி கர்த்தர் செயல்பட்டார் என்று திட்டமாய் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் வருந்தக்கூடிய சில பாவங்களை நாம் செய்துவிடாதபடி கர்த்தர் நம்மையும் பல முறை காத்திருக்கிறார். ஒரு முறையல்ல, இரண்டு முறையல்ல. சற்றே யோசித்து பாருங்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கரமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை அற்புதமாய் காத்திருக்கிறார் இல்லையா? அதை அடிக்கடி நீங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நிதானிக்க முடியாத காரியங்களிலே நாம் செயல்பட துணியும் பொழுது ஆண்டவரே நம் முன்னாலே தடைகளை வைப்பார் என்றால் அதை தாண்டி அதை மிதித்துக் கொண்டு நாம் கடந்து சென்று தவறு செய்யாதபடி உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருக்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, சவுளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சத்தத்தை கேட்காத காலங்களிலே தொடர்ந்து உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடப்பதை விட்டுவிட்டு அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடிச் சென்று மேலும் மேலும் பாவத்தை கூட்டிக் கொண்டது போல எங்கள் யாருடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் மேலும் மேலும் உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் உம்மோடு எப்பொழுதும் நல்ல உறவுள்ளவர்களாக வாழ எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யாராவது உம்மை விட்டு தூரம் சென்றிருக்கிறபடினாலே நீர் அவர்களிடத்திலே பேசவில்லை என்பதை அவர்களும் உணர்வார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்து உம்மிடத்திலே மனம் திரும்பி வர நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இவ்வளவு நாட்கள் கர்த்தர் என்னோடு நன்றாக பேசினார், என்னை வழி நடத்தினார், இப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்ற துக்கத்தோடு எந்த சகோதரனாவது சகோதரியாவது இப்பொழுது இருப்பார்கள் என்றால் ஏன் நீர் அவர்களோடு பேசவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் உணர்ந்து மனம் திரும்பவும் ஆவியானவரே துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறு செய்து விடாதபடி எங்களை நீர் காத்துக்கொண்ட ஒவ்வொரு வேளைகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, உமை துதிக்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் யாராவது தவறான காரியத்தை செய்வதற்காக யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், திட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் கிருபையாய் இறங்கி அவர்களையும் நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அதை அவர்கள் எண்ணி பார்த்து துக்கப்படும் ஒரு சூழ்நிலையாய் அது மாறிவிடாதபடி கர்த்தர்தாமே இப்பொழுதே அவர்களை தடுத்து நிறுத்தி நீர் காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6.